السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما انك انت العليم الحكيم. وما توفيقي الا بالله، عليه توكلت واليه انيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிபுணனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே அவனுடைய திட்டத்தின்படி செயல்படுவதற்காக, அத்தனை காரியங்களும் நடப்பதற்காக பல்வேறுபட்ட ஏற்பாடுகளையும் அமைப்புகளையும் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். பல வேறுபட்ட படைப்பினங்களுக்கு மத்தியில் மனிதனை, அவனை அறிந்து அவனை வணங்குவதற்காக, அவனுடைய உத்தரவுக்கிணங்க தனது வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டியே மனிதனை படைத்து, அது மனிதனுடைய வாழ்விற்கான மார்க்கத்தையும் அல்லாஹு தஆலா கற்றுத்தந்திருக்கிறான். உலகிலே அதற்காக வேண்டியே அல்லாஹுடைய திருத்தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். மனித வாழ்க்கைக்குரிய வாழும் நெறியை கற்றுத்தந்தார்கள். ஒவ்வொரு காலத்திலும் அந்த நெறி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதற்கு பிறகு காலங்கள் மறையும் போது அதனுடைய ஒளி மங்கி கடைசியிலே கண்டதே காலம், கண்டதே கோலம், கொண்டதே காட்சி என்கின்ற அடிப்படையில் மனிதருடைய வாழ்வு மாறி மாறி வந்திருக்கிற வரலாறுகளை பார்க்கிறோம். இறுதியாக நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு பிறகு மனித வாழ்வு கடைசி வரையிலும் சீராக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹு தஆலா முன்பெல்லாம் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய திட்டங்களையும் ஏற்பாடுகளையும் அல்லாஹு தஆலா வகுத்து தந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கள் இந்த உலகிலே வாழ்ந்து காட்டிய வாழ்வு முறையை உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பல ஏற்பாடுகளை செய்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை மக்களுக்கு மத்தியிலே போதிப்பதற்காக வேண்டி பல லட்சம் சஹாபாக்களை அல்லாஹு தஆலா உருவாக்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை கொள்வதற்கென்றே அல்லாஹு தஆலாவால் திட்டமிடப்பட்டவர்கள், தேர்வு செய்யப்பட்டவர்கள் சஹாபாக்கள். அவர்களின் மூலம் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு அனுஷ்டானங்களையும் சட்டதிட்டங்களையும் பெருமான அவர்களுடைய வாழ்வு நெறியையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். அவர்களுடைய சேவைகளின் மூலமாக உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் இஸ்லாமை அறிந்து அதன்படி வாழ்வதற்குரிய வாய்ப்பினை அல்லாஹு தஆலா இறுதி நாள் வரையிலும் ஏற்படுத்தி விட்டான். அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தினுடைய முன்னோடிகள், திருக்குர்ஆனை மற்றெல்லா மனிதர்களை விடவும் விளங்கியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினுடைய அர்த்தங்களையும் உள் அர்த்தங்களையும் விளங்கியவர்கள். திருக்குர்ஆனுடைய வெளித்தோற்றம் மட்டுமல்ல, அந்தரங்கத்தினுடைய அத்தனை அகமியங்களையும் அறிந்தவர்கள் சஹாபாக்கள். அவர்களுக்கு அடுத்துத்தான் மற்றவர்கள் எல்லாமே. பிற்காலத்திலே எத்தனை பெரிய அறிஞர்கள் தோன்றினாலும் அவர்கள் மார்க்கத்தை விளங்கியதைப் போல, குர்ஆனை விளங்கியதைப் போல, பெருமானாருடைய வாழ்வு நெறி விளங்கியதைப் போல வேறொருவராலும் விளங்கிக் கொள்ள முடியாது. அத்தனை விதமான அறிவையும் அல்லாஹாலா ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுத்தான். அதற்கு முன்னால் அவர்களது வாழ்வு கரடு முரடான வாழ்வாக இருந்திருந்த போதிலும், இரக்கமற்ற வாழ்வாக இருந்திருந்த போதிலும், இஸ்லாத்திற்கு வந்த பிறகு உலகிலே பூமியிலே வாழுகிற, அதாவது ஆதம் அலி இஸ்லாமர்களுக்கு பிறகு கடைசி மனிதன் வரையிலும் தோன்றக்கூடிய அத்தனை மனிதர்களிலும் நபிமார்களுக்கு அடுத்து ஒரு சிறந்த சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த சஹாபிய சமூகம்தான் என்று ஒட்டுமொத்தமாக தீர்மானமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களது வாழ்வையும் அவர்கள் செயல்பாடுகளையும் அமைத்து தந்தான். இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்களது முன்னோடிகளாக திகழ்ந்திருக்கிறார்கள். சென்ற வாரம் குறிப்பிடுகிற போது கூட சொன்னேன், இந்த ஹிஜிரியனுடைய இந்த ஆண்டு அது தோற்றுவிக்கப்பட்டதும் அது உருவாக்கப்பட்டதும் உமர் அல்லாஹு தஆலா அவர்களுடைய முயற்சியின் ஆலோசனையிலும் தான் என்பதை சொல்லி காட்டினோம். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறைந்ததும் இதே மாதத்தில்தான் துல்ஹஜ்ஜினுடைய கடைசி பிறையிலே 29வது நாளிலே அவர்கள் மரணித்தார்கள். முஹர்ரம் மாதத்தினுடைய 1ஆம் நாளிலே கடைசியாக அவர்கள் இறந்து போனார்கள், அது அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆண்டினுடைய கடைசியிலே இறந்து மறு ஆண்டினுடைய துவக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களது வாழ்வை உலக மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைத்துக் கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பற்றி போதித்த அந்த ஆரம்ப காலத்தில் கடும் வெறுப்பும் கோபமும் கொண்டவர்களாக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க பிரச்சாரத்தை தடுப்பதற்காக வேண்டி அவர்களையே தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து வாளை ஏந்தி சென்ற அவர்கள், அல்லாஹு தஆலா அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் திருப்பிவிட்டான். மகத்தான மனிதராக இஸ்லாத்திற்கு வந்த பின்னால் வாழ்ந்து காட்டினார்கள். கௌலா பின் சாலப் அவர்கள் சொல்வது போல, உமரே, நான் சிறுவயதிலே உன்னை பார்த்திருக்கிறேன். அப்போது மக்கள் எல்லாம் உன்னை உமைர் என்று சொல்வார்கள், சின்ன உமர் என்று சொல்வார்கள். நான் பெரிய உமர் ஒருத்தர் இருந்தான், அபூஜகல், அவனுக்கு பேரு உமர் தான். அவனை பெரிய உமர் என்று சொல்வார்கள். அதன் காரணமாக உமர் அல்லாஹ்வர்களை சின்ன உமர், உமைர் என்று சொல்வார்கள். அப்படி உமைர் என்று அழைத்தார்கள். அந்த நேரத்திலே நீ கையிலே ஒரு தடியை வைத்துக் கொண்டு வருகின்ற போகின்ற சிறுவர்களையும் சிறுமிகளையும் அந்த தடியின் மூலமாக நீ மிரட்டி கொண்டிருப்பாய். எல்லாருமே உன்னை அஞ்சி ஓடுவார்கள். அதற்கு பிறகு நீ வளர்ந்தாய், வாலிபனானாய். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா உனக்கு இஸ்லாத்தின் பக்கம் ஒரு பாக்கியத்தை அருளினான், இஸ்லாத்திலே இணைந்தீர். இந்த மகத்தான தலைவராக அமீருல் முஃமினீனாக நீ உயர்வு பெற்றிருக்கிறீர், இதை மறந்து விடாதே, மக்களின் மீது கருணையோடு நடந்து கொள் என்று ஒரு மூதாட்டி உமர் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு இடத்திலே இருந்து உபதேசம் செய்ததை நாம் இங்கே நினைவுபடுத்தி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு சின்ன வயதிலே இருந்தே முரட் சுபாபத்தோடும் ஒரு தாந்தோண்டித்தனமான போக்கோடும் வாழ்ந்தவர்கள் பிற்காலத்திலே மிக பெரும் அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞர்களாக, மிக பெரும் தத்துவ வித்தகராக, உலக ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியினுடைய முறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல்வாதியாக, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹலீஃபா என்று சொல்லுகிற மிகப்பெரிய பதவியை, பிரதிநிதித்துவத்தை பெற்ற மிகப்பெரிய சீலராக அவர்கள் இந்த உலகிலே தமது வாழ்வை முடித்துக் கொண்டார்கள். எவ்வளவு பெரிய சாதனை, எவ்வளவு பெரிய விஷயம். அவருடைய வரலாறை நாம் படித்து பார்க்கிற போது கிட்டத்தட்ட 10.5 காலங்கள் அவர்கள் ஆட்சி பீடத்திலே இருந்திருக்கிறார்கள். 10.5 காலங்கள் அவர்கள் செய்த சேவைகளை நாம் நினைத்து பார்த்தால் நாம் 100,000 ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்தாலும் அவ்வாறு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சேவைகளை இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி ஆற்றியவர்கள். இஸ்லாமிய சமுதாயம் ஒரு காலத்திலும் வழிகட்டு போகாத அளவுக்கு மிகப்பெரிய பாதை அவர்கள் வகுத்து கொடுத்தவர்கள். திருக்குறானை தொகுக்க வேண்டும் என்று ஆர்வப்படுத்தியதும் அதற்கு தூண்டியதும் மர்ஹூம் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான். ஒரு போரிலே ஹாசிலுகள் கொல்லப்பட்ட போது திருக்குரான் இப்படியே மறைந்து போய்விடுமோ என்று அஞ்சி அபுபக்கர் சித்திகிறார்கள். மிக அதிகமாக வற்புறுத்தி குரானை தொகுக்க வேண்டும், தொகுக்கப்பட வேண்டும், அது நிர்பந்தம், இல்லை என்று சொன்னால் குரான் இந்த சமூகத்தை விட்டு போய்விடும் என்று சொல்லி குரானை தொகுக்குகின்ற அந்த செயலுக்கு ஆர்வமூட்டி அதனை வற்புறுத்தி செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தவர்கள் அவர்கள்தான். இன்று உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் தொழுகிறார்கள், தராவி தொழுகை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் காலத்தில் தான் அது ஏற்படுத்தப்பட்டது. ஜனாசா தொழுகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலர்களுக்கு 4 முறை தக்பீர் சொல்லியிருக்கிறார்கள், சில பேர்களுக்கு 6 முறை தக்பீர் சொல்லியிருக்கிறார்கள், சில பேர்களுக்கு 5 முறை தக்பீர் சொல்லியிருக்கிறார்கள், சில பேர்களுக்கு 3 முறை தக்பீர் சொல்லியிருக்கிறார்கள். அதை ஒழுங்குபடுத்தி 4 தக்பீர் தான் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள்தான். மார்க்கத்தினுடைய எத்தனையோ எத்தனையோ உயிரோட்டமான சட்டங்களை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கம்பீரம், அமைதியும் இருக்கும், அதே நேரத்தில் கம்பீரமும் இருக்கும். பார்ப்பவர்கள் அவர்களை கண்டு அஞ்சுகிற தீய எண்ணத்தோடு வருகின்றவர்கள் அவர்களை பார்த்து அஞ்சுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயமும் திடுக்கமும் உண்டாகும். எல்லா மனிதர்களுக்கும் அது அமைவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வீட்டிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சில குறைசி பெண்கள், குறைசிகள் ரசூல்லாவுக்கு நெருக்கமான குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் ரசூல்லாவோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கிற போது அவர்களுடைய ஆர்வம் அதிகமாகி அவருடைய சப்தம் அதிகமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூல்லாவுடைய சப்தத்தை விட அவர்களது சப்தம் அதிகமாக இருக்கிறது. எல்லாருமே குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகஜமாக பழகின்ற இந்த காரணத்தினால் ரசூல்லாவுடைய வீட்டிலே வைத்து சப்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சப்தமாக பேசுவதும் சிரிப்பதும் தமாசாக பேசுவதுமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல்லாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து அனுமதி கேட்கிறார்கள், சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய குரலை கேட்ட மாத்திரத்திலேயே இது உமர் ரலியல்லாஹுடைய குரல் தான் என்று தெரிந்த உடனே அங்கு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த அத்தனை பெண்களும் திரைக்கு பின்னால் போய்விட்டார்கள். வீட்டிற்குள்ளே தங்களை மறைத்துக் கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே வந்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு சப்தம் கேட்க வேண்டுமே, ஒரு சப்தமும் கூட இல்லை, அவ்வளவு அமைதியாக இருந்தது. இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு வருகிற போது ரசூலுல்லாஹ் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ் சின்னக்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களது முகத்தை சிரித்த முகமாகவே வைக்கட்டும் என்று வாழ்த்தியவர்களாக கேட்டார்கள். என்ன சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த பெண்கள், சப்தமாக பேசிக் கொண்டிருந்தார்கள், விளையாட்டாக பேசிக் கொண்டிருந்தார்கள், உமரே உங்களது குரலை கேட்ட உடனேயே எழுந்து வேக வேகமாக தட தட என்று அவர்கள் கிளம்பி தங்களை மறைத்துக் கொண்டு இப்ப பாருங்க மூச்சு விடுற சத்தமும் கூட இல்லை, அந்த அளவுக்கு அமைதியாகி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே மா லக்கியக்க ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சலக்க ஃபஜ்ஜன் கயிறு ஃபஜ்ஜிக்க. உமரே நீங்கள் ஒரு பாதையிலே வருகிற போது அந்த பாதையிலே ஷைத்தான் வந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் உங்களது பாதையை அவன் விட்டுவிட்டு வேறு பாதையிலே அவன் சென்று விடுவான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு நெகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. யா ரசூலல்லாஹ், உங்களை பார்த்தல்லவா அப்படி பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும். உண்மையிலே அஞ்சுவதற்கும் மரியாதை செய்வதற்கும் கண்ணியப்படுத்துவதற்கும் தகுதியானவர் என்னை விட நீங்கள் அல்லவா என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மைதான் உமரே, இருந்த போதிலும் அல்லாஹ் தஆலா அப்படி உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்களை பார்த்து இங்கே உட்கார்ந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், என்னை பார்த்து பயப்படுகிறீர்களே, ரசூலுல்லாஹை பார்த்து ஏன் அப்படி அஞ்ச மாட்டேன் என்கிறீர்கள், அவர்களுக்கு முன்னால் சப்தமிட்டு பேசிக் கொண்டிருந்தீர்களே என்று கேட்டபோது அந்த பெண்கள் பதில் சொன்னார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை விட உங்களை அதிகம் அஞ்சுபவர்களாகவும் அதிகம் நாங்கள் பயப்படுபவர்களாகவும் இருக்கிறோம் என்று சொன்னார்கள்.
அந்த அளவுக்கு இனம் புரியாத ஒரு அச்சத்தை அல்லாஹ்வுத்தால அவர்கள் மீது ஏற்படுத்தி இருந்தான். அதன் காரணமாக அந்த 10.5 ஆண்டு காலங்களும் ஷைத்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள்ளே தன்னுடைய வாளை ஆட்டவே முடியவில்லை. எந்த குழப்பமும் கிடையாது. உமர் அல்லா தாலுடைய ஆட்சி காலம் ஒரு பொற்காலம், எந்த குழப்பங்களுக்கும் இடமில்லை. குழப்பவாதிகள் யாரும் மதீனாவிலே நுழைய முடியாது. குழப்பம் செய்கின்றவர்கள் அந்த எண்ணத்தோடு உள்ளே நுழைந்து விட்டால் அவர்கள் கண்டறியப்படுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹால பாதுகாப்பாளனாக இந்த சமூகத்திற்கு அல்லா அவர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். பயணமான நாயமுன் ரஹித்துன்னாஸ் ஒரு அலைய வாலைஹும் குமுசுன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முறை நான் ஒரு கனவு கண்டேன். இந்த கனவிலே நிறைய மனிதர்களை பார்த்தேன். அவர்கள் போட்டிருந்த ஆடை சிலது சட்டை அளவுக்கு போட்டிருந்தார்கள். சிலர்கள் நிறைய முட்டிக்கால் அளவுக்கு கீழே இறக்கி போட்டிருந்தார்கள். சிலர் கணுக்கால் அளவுக்கு ஆடை அணிந்திருந்தார்கள். சிலர்களுக்கு கணுக்காலும் தெரியவில்லை, கீழே பூமி முட்டுகிற அளவுக்கு ஆடையை போட்டிருந்தார்கள். உமர் அல்லாஹ்வுடைய ஆடை மிக நீண்டு இருந்தது. அவருடைய ஆடை அவருடைய உடலை முழுவதையும் மறைத்து, பரிபூர்ணமாக மறைத்து, உடலுடைய எந்த பாகமும் வெளியிலே தெரியாத அளவுக்கு அவருடைய ஆடை முழுமையாக இருந்தது. அது மிக நீண்டிருந்தது என்று சொன்ன போது காலு சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபம் அவள் துஹு யா ரசூலல்லாஹ், அவருடைய விளக்கம் என்ன என்று கேட்டார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஆடைக்கு விளக்கம் மார்க்கம், தீன் என்று சொன்னார்கள். மற்றவர்களை தீன் மார்க்கம் எல்லாம் அரைகுறையாக இருக்கிற போது உமர்ல்லா தன்னுடைய தீன் முழுமை அடைந்திருந்தது. அவர்களை விட அது அதிகமாக இருந்தது என்பதை நீங்கள் சொல்லி காட்டினார்கள். அதுபோல இன்னொரு முறை பேசினார்கள், பைனான நாயமும் ஷரிப்து யானி லபன, எனக்கு நான் கனவில் எனக்கு ஒரு கோப்பை பால் கொடுக்கப்பட்டது. இந்த பாலை நான் அருந்தினேன். அந்த பாலினுடைய சுவையும் அதனுடைய குளிர்ச்சியும் அவருடைய நகக்கண்களை தொட்டன. அந்த அளவுக்கு அது மிகவும் மதுரமாக, குளிர்ச்சியாக, இன்பமாக இருந்தது. அதை நான் அறிந்துவிட்டு அதற்கு பிறகு மிச்சம் இருக்கிற பாலை நான் உமர் அல்லாஹ்வுக்கு கொடுத்தேன். அவர்கள் அதை வாங்கி அருந்தினார்கள் என்று சொன்னார்கள். அதனுடைய விளக்கம் கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் மார்க்க ஞானம் என்று சொன்னார்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பின்னால் நான் மிச்சமாக இருக்கிற அந்த பொருளை, அந்த மார்க்க ஞானத்தை உமருக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதை அங்கே சுட்டிக்காட்டினார்கள். இவ்வளவு சொன்ன பிறகு மார்க்கத்தை சொல்வதற்கு உமருக்கு தகுதி இல்லை என்று சொன்னால் வேறு யாருக்குத்தான் தகுதி இருக்கிறது? உமரை எந்த அளவுக்கு இன்று சித்தரிக்கப்படுகிறது என்று சொன்னால், அவர் இஸ்லாமிய விரோதி, இஸ்லாத்தை கெடுத்தவர், இஸ்லாத்தினுடைய அதிகமான சட்டத்திட்டங்களை ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் உள்ளே நுழைத்தவர் என்றெல்லாம் அவரை பற்றி விமர்சனம் செய்யப்படுகிறதே, அல்லாஹ் அவர்களை சும்மா விடுவானா? ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வழங்கினான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அலிர்லா தாலம் சொல்லி காட்டுவார்கள், முஸ்லிம்களிலே இந்த பூமியிலே வாழ்ந்த மக்களிலே அவர்கள் சொன்ன அளவுக்கு அல்லாஹு தலைவர் யாருடைய வார்த்தையும் திருமறை வசனங்களாக அமைக்கவில்லை. உமர் அல்லா தாலுடைய வார்த்தைகளை அல்லாஹு தலா குரானுடைய வசனங்களாகவே இறக்கி கொடுத்தான். கிட்டத்தட்ட 21 வசனங்கள் உமர் அல்லா தாலுடைய கருத்திற்கு நேராக மாறுதல் இல்லாமல் இறங்கி இருக்கிறது என்பதனை இமாமுகள் தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹரமிலே தவாப் செய்து கொண்டிருக்கிற போது மக்காம் இப்ராஹிம் பக்கத்திலே வருகிறார்கள். வந்தவுடனே ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், இது என்ன என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், இதுதான் மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று இந்த காபத்துல்லாவை உயர்த்தி கட்டி இடம் என்று சொன்னபோது உமர் அல்லாஹ் சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் அந்த இடத்தை நாம் தொழுகுமிடமாக ஆக்கிக் கொள்ளலாமே யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கி வைத்தான், மக்காம் இப்ராஹிம் என்ற இடத்தை தொழுகுமிடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். இன்றைக்கு ஹரமுக்கு செல்லக்கூடிய கோடான கோடி மக்கள் தவாஃபுக்கு பிறகு அந்த 2 ரக்காத்து மக்காம் இப்ராஹிமில் தொழ வேண்டும். அதை மார்க்கம் நமக்கு விதியாக்கி இருக்கிறது. திருமறையினுடைய வசனங்களை நாம் பார்க்கிறோம். மது சம்பந்தமாக இறக்கப்பட்ட வசனமாக இருந்தாலும் உமர்ல்லாவுடைய கருத்திற்கு ஏற்பத்தான் அது இறங்கியது. பெண்களுக்கு ஹிஜாப் சம்பந்தமான விஷயம் ரசூலுல்லாவிடத்திலே வந்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், உங்களது மனைவிமார்கள் வெளியிலே வச்சிருக்கிறார், அப்போ தாராளமாக வெளியிலே போகலாம், எந்த தடையும் இல்லை, பரதா முறை அப்போது இருக்கவில்லை. பகல் காலங்களிலும் இரவு நேரங்களிலும் போவார்கள். சில ஆண்களுடைய கண்களிலே படுவார்கள். இது உமர் அல்லாஹ்வுக்கு சற்று மனதிலே வெறுப்பாக இருந்தது. ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், பெண்களுக்கு ஒரு மறைவு ஏற்படுத்தினால் என்ன, ஹிஜாபை ஏற்படுத்தினால் என்ன, அவர்கள் இப்படி போவதையும் வருவதையும் ஆண்கள் பார்க்கிறார்களே, இதற்கு ஒரு தடை ஏற்படுத்தினால் என்ன என்று கேட்டபோது அல்லாஹ் வசனத்தை அறிக்கை வைத்தான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களது மனைவிமார்களிடத்திலும் உங்களது மக்களிடத்திலும் அத்தனை மூமினான பெண்களிடத்திலும் வெளியே செல்லுகிற போது அவர்கள் ஹிஜாபை அணிந்து விட்டு செல்லட்டும், ஹிஜாபு போடாமல் அவர்கள் வெளியிலே செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் வசனத்தை சட்டத்தை இறக்கி வைத்தான். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு ஒரு நாள் போகிறார்கள். உடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹோடு கோபித்துக் கொண்டு செலவுக்கு எங்களுக்கு அதிகமாக பணம் தர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களோடு கோபித்து விட்டு தன்னுடைய வீட்டிலே ஒரு அறையிலே போய் தனியாக இருந்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் மனைவிமார்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு தனியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் உமர் அல்லாஹ் தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹியை சந்தித்து, ஏன்னா உமர் அல்லாஹ்வுடைய மகளும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிதான், என்ன விஷயம் என்று தெரிந்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹியை சந்தித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமாக இருந்தார்கள், யாரையுமே சந்திக்காமல் இருந்தார்கள். உமர் அல்லாஹ் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே சந்தித்தார்கள், பேசினார்கள். பேசிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனக்குறை சொன்னார்கள், இந்த மாதிரி எல்லாம் கேட்கிறாங்க, இது வேணும் அது வேணும்னு கேட்கிறாங்க. உமர் அல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே, குறைசி பெண்கள் எல்லாம் மனைவிமார்கள் எல்லாம் மக்காவில் இருக்கிற போது நமக்கெல்லாம் பயந்து அடங்கி ஒடுங்கி போயிருந்தார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு இந்த அன்சாரி பெண்களை எல்லாம் பார்த்து, அவர்களது வாழ்வு முறைகளை எல்லாம் பார்த்து, கணவன்மார்களை அவர்கள் மிஞ்சுகிற நிலைகளை எல்லாம் பார்த்து இவர்களும் கெட்டு போய் விட்டார்கள் யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்னபோது பெருமானார் ரசூலுல்லாஹ் சிரித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த மனைவிமாரிடத்திலே வந்து சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று நீங்கள் அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கு ஏற்புடைய முறையில நடக்காமல் உங்களது மனம்போக்கிலே நீங்கள் நடந்து கொண்டால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பகரமாக நல்ல சாலிஹான இபாதத் செய்யக்கூடிய, நின்று தொழக்கூடிய, நோன்பு வைக்கக்கூடிய, தங்களது வெக்கஸ்தலங்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல பெண்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மனைவியாக ஆக்குவான் என்று உமர் அல்லாஹ் தஆலா அந்த பெண்களிடத்திலே சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொன்னான் குர்ஆனிலே. இங்க ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் உமர் அல்லாஹ் தஆலா என்ன வார்த்தைகளை எல்லாம் சொன்னார்களோ அத்தனை வார்த்தைகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்தான். உங்களுக்கு பகரமாக அவருக்கு நாம் நல்ல மனைவிமார்களை, சாலிஹான பெண்களை, நோன்பு வைக்கக்கூடிய, நின்று வணங்கக்கூடிய நல்ல பெண்களை அவர்களுக்கு நாம் பகரமாக மனைவியாக ஆக்குவோம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான். உமர் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னார்களோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், அபூஜஹல் இருக்கிறான் மிக வலிமை வாய்ந்தவன் மக்காவிலே, உமர் அல்லாஹ் தஆலா அவர்களும் மிகப்பெரிய மல்யுத்த வீரர், நல்ல அறிவு ஜீவி, மல்யுத்தம் மட்டுமல்ல நல்ல புத்திசாலித்தனம், புத்தியிலே மூளை சார்பான மூளையுடையவர், நல்ல சிந்தனைவாதி, அதே நேரத்திலே நல்ல ஒரு கம்பீரமான தோற்றமுடையவர், இந்த இருவரிலே உனக்கு பிரியமானவர்களை நீ இஸ்லாத்திற்கு கொண்டு வா, அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரண்டு பேர்களிலே உனக்கு யார் பிரியமோ அவரை நீ இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை கொடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலாவுக்கு பிரியமானவராக உமர் அல்லாஹ் தஆலா இருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மறாவது நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி இடத்திலே வந்து சொல்வார்கள், யா ரசூலுல்லாஹ், உமர் இஸ்லாத்திற்கு வந்ததின் மூலமாக வானத்தில் உள்ள அத்தனை மலக்குமார்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி இடத்திலே. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் மகிழ்ச்சி அடைகின்ற நிலையிலே வந்தவர்கள் உமர் அல்லாஹ் தஆலா அவர்கள். இஸ்லாத்திற்கு வந்தவுடனேயே நேர அவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா, அபூஜஹலுடைய வீட்டுக்கு போனார்கள். வீட்டுக்கு போய் சொன்னார்கள், இதோ நான் இப்ப இஸ்லாத்தில் இணைந்து விட்டேன், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய், பார்த்துக்கொள்ளலாம் என்று தைரியமாக சொல்லிவிட்டு வந்தார்கள். அவர்களுக்கு இருக்கிற துணிச்சலும் தைரியமும் வேறு எந்த ஒரு மனிதருக்கும் வராது, அந்த அளவுக்கு அல்லாஹால் அவர்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்திருந்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுபோலத்தான் உஹதனுடைய, அதாவது பத்ருடைய யுத்த கைதிகளை என்ன செய்யலாம் என்று ஆலோசனை நடந்த போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆலோசனை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். எனவே அவர்களை கொல்ல வேண்டாம், தண்டனை கொடுக்க வேண்டாம். அவருக்கு பகரமாக அவரிடத்திலிருந்து ஈட்டுத்தொகை ஏதாவது பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்து விடலாம் என்று சொல்ல உமரல்லா தாரன் சொன்னார்கள், இல்லை இல்லை, அவர்கள் நமக்கு சொந்த பந்தங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் இஸ்லாமிய விரோதிகள், அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் விரோதமாக செயல்பட்டவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து விரட்டி அடித்தவர்கள், பல நூறு முஸ்லிம்களை தங்களது கரத்தால் கொன்றவர்கள், அவர்களை சும்மவிடக்கூடாது, அவர்களை கொன்றுதான் ஆக வேண்டும், மரண தண்டனை தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வாதிட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பு எப்பவுமே கொஞ்சம் இறக்க சுபாவமுடையவர்களாயிற்று. உமரல்லா தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு பிணைத்தொகை அவரிடத்திலிருந்து வாங்கி விடுதலை செய்வதற்கு தீர்ப்பளித்து விட்டார்கள். உடனே அல்லாஹுத்தாலா வசனத்தை இறக்கி வைத்தான், நபியே, உமரல்லா தாலா என்ன சொன்னாங்களோ அதே வசனமாக இறக்கினான். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் உயிரோடு விடப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் துரோகம் அளித்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த ஈட்டுத்தொகையை வாங்கி இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவிலே வசதி வாய்ப்பை தேடிக்கொள்ள வேண்டாம். செல்வங்கள் எல்லாம் அல்லாவிடத்திலே இருக்கிறது, அல்லாஹ் எப்போது நினைத்தாலும் உங்களுக்கு தருவான் என்கிற கருத்துடைய வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதுபோலதான் மதீனாவிலே உபை இப்னு சலூல் முனாஃபிக்குடைய தலைவனாக இருந்த அவன் இறந்து போன போது அவன் ஒரு வசியத்தை செய்து இறந்தான், நான் மரணித்து விட்டால் எனக்கு கபனுடைய ஆடையாக முகமது சல்லாசனுடைய உடையை எனக்கு ஆடையாக அணிவிக்க வேண்டும், முகமது சல்லா அலுசமர்கள் தான் என்னுடைய ஜனாசாவை தொலை வைக்க வேண்டும், அவர்கள் தான் என்னுடைய கபரிலே வந்து நிற்க வேண்டும் என்று அவன் சொல்லி தன்னுடைய மகனிடத்திலே சொல்லி வைத்திருந்தான். அவருடைய மகன் சஹாபியாக இருந்தார். இறுதி வேண்டுதலை ரசூலுல்லாவிடத்திலே அவர் வந்து சொன்னார், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் மரணித்த போது அவனுக்கு தன்னுடைய உடையிலே ஒன்றை கொடுத்து அனுப்பினார்கள், ஜனாசா துளைக்காக வேண்டி தொழு வைப்பதற்காக வேண்டி போனார்கள். உடனே உமரல்லா தலன் வந்து தடுத்தார்கள், யார் ரசூலுல்லா, நீங்கள் அவனுக்கு தொழு வைக்க கூடாது, அவனுக்காக அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, அவன் மிகப்பெரிய மோசமானவன், உங்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன நடங்களிலே என்னென்ன நேரங்களிலே இப்படியெல்லாம் அவன் தொல்லை தந்திருக்கிறான், ஆயிஷா ரலானுமே மிகப்பெரிய இட்டுக்கட்டை ஏற்படுத்தினான், மிகப்பெரிய அளவுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி அவன் அவனுக்கு தொலை வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் சல்லல்லாஹு சொன்னார்கள், அவனுக்கு மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பு கேட்காமல் இருக்கின்ற உரிமை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான், ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு, நான் தொலை வைக்கத்தான் செய்வேன் என்று சொன்னார்கள். உமரதா தன்னை பிடிவாதமாக மறுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்த அந்த துணி ஜுப்பா கிழிந்து போகிற அளவுக்கு அவர்களை பிடித்து இழுத்தார்கள். அதெல்லாம் மீறி ரசூலுல்லாஹி போய் தொலை வச்சாங்க. தொலை வச்சு அவன் சொன்னது போல அவனை கபரிலும் சென்று நின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான், நபியே, நீங்கள் எந்த முனாஃபிக்கான மனிதர்கள் காபிராகி விட்டார்கள், அவர்கள் அவருடைய ஜனாசாவை துளை வைக்க கூடாது, வலா துசல்லி அலா அஹதி மின்ஹும் மாதாபதன் வலா தகுன் அலா கபரிஹி, அவர்களுக்கு எக்காலத்திலும் நீங்க தொலை வைக்க கூடாது, அவருடைய கபருக்கு சென்று நீங்கள் நிற்கக்கூடாது என்று உமர் அல்லா தலைவர் சொன்ன கருத்தை அல்லாஹ் குர்ஆன் வசனமாக இறக்கி வைத்தான். இப்படி கிட்டத்தட்ட 21 வசனங்கள் அவர்களுக்கு நேராக இறங்கி இருக்கிறது என்று இமாமுகள் தெளிவுபடுத்துவார்கள். அவருடைய கருத்தை அல்லாஹுத்தாலா இங்கிருந்து சொன்ன விஷயங்களை வானத்திலே இருக்கிற அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு அதை இறைவசனமாக இறக்கி வைத்திருக்கிற நிகழ்வுகளை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உமர் அல்லாஹுத்தாலா அனுகன் அவர்கள் மதீனாவில் அவர்கள் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிற போது வெளியூர் மக்கள் உள்ளே வந்து குடியேறுவதற்கு சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி இருந்தார்கள். அவர்கள் உள்ளே குடியிருக்க மதீனாவிலே குடியேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில கட்டுப்பாடுகள், அதில் ஒன்று நல்ல தொழில் தெரிந்திருக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே குடியமர்த்த முடியும். குடியமர்த்தினால் அவர்கள் ஜிசியா என்கின்ற வரி செலுத்த வேண்டும், அவருடைய தொழிலுடைய வருமானத்திற்கேற்ப அந்த வரி செலுத்த வேண்டும் என்றெல்லாம் சட்டங்களை ஏற்படுத்தி இருந்தார்கள். சில கட்டுப்பாடுகளுக்காக வேண்டி அபுல் பைரோஸ் என்று சொல்லுகிற ஒருவன் அதுபோல வந்து அனுமதி கேட்டான், அவனுக்கு நல்ல கைத்தொழில் தெரியும், நல்ல இயந்திரங்களை உருவாக்கக்கூடிய தொழில் தெரிந்தவன், எனவே அவனுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அவன் அங்கே வந்து அமர்ந்து தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருந்தான். வரி வசூல் செய்கிற சஹாபி அவரிடத்திலே போய் வரி அவனுடைய தொழிலுக்கு தகுந்த வருமானத்திற்கு தகுந்த அளவுக்கு வரியை நிதியை திரட்டினார். அவன் வந்து உமர்லாவனத்திலே சொன்னான், என்னிடத்திலே அதிகமாக இவர் வரி வாங்குகிறார் என்று சொன்னான். உமர்லாவனுடைய கணக்கை பார்த்தார்கள். கணக்கை பார்த்து விட்டு சொன்னார்கள், இல்லையாப்பா, அவர் வாங்குகின்ற வரி சரியானதுதான், ஒன்னு ஒன்னு அநியாயமாக உன்னிடத்தில் அவர் பெறவில்லை என்று சொன்னார்கள். இதன் காரணமாக கோபமுற்ற அவன், அவர்கள் மீது பகைமை கொண்டு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டே இருந்த அவன், ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி உமர் அல்லா தாலாஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே வந்து இமாமாக நின்று தொழுவதற்கு நின்று விட்டார்கள். அவன் முதல் சபிலே வந்து நின்று கொண்டான். அவன் காபிராக இருந்து கூட அவன் யாருக்குமே தெரியாமல் தன்னுடைய ஒரு கத்தியை, விஷம் தீட்டப்பட்ட கத்தியை மறைத்து வைத்துக் கொண்டு அங்கே வந்து நின்று சபிலே நின்று கொண்டான். அல்லாஹு அக்பர் என்று உமர் அல்லா தாலாஹு தக்பீர் கட்டி கிராத் ஓத ஆரம்பித்தார்கள். தொழுகையிலே தக்பீர் கட்டி விட்டால் இந்த உலகத்தை மறந்து விடுவார்கள். அப்படி அந்த அளவுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் இபாதத்திலே. அப்படி அவர்கள் அந்த ஈடுபாட்டோடு தொழுகையில் நின்று கொண்டிருக்கிற போது அப்படியே பாய்ந்தவனாக அவர்களது விழாப்புறமாக அந்த கத்தியை கொண்டு 6 முறை அவருடைய வயிற்றுக்கு கீழே அவன் சொருகினான். ரத்தம் பீறிட்டுக் கொண்டு வந்தது. தொழுகையிலே நடைபெறுகிறது. அங்கிருந்து அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், வேகமாக அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடினான். ஓடுகிற போது யாரெல்லாம் உன்னை தடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் அந்த கத்தியால் கீழ்ச்சி விட்டவனாக அங்கிருந்து தப்பித்தான். கடைசியில் அல்லாஹ்வுக்கு அவனுக்கு பைத்தியத்தை போல ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்படுத்தினான். சற்று தூரம் சென்று அவனே அந்த கத்தியால் தன்னுடைய கழுத்தை அறுத்து இறந்து போனான். அங்கிருந்து தொழுகை முடி, அதாவது தொழுகையில் நிற்கிற போதே மயக்கம் ஏற்பட்டு விட்டது, ரத்தம் பீறிட்டுக் கொண்டு வந்தது. அங்கிருந்து அவர்கள் அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். இந்த மயக்க நிலையிலும் தொழுகை வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பின்னால் நின்று கொண்டிருக்கிற அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இமாமாக முன்னால் வரவைத்து அவர்களை தொழுகை முடிக்க சொன்னார்கள். அதற்கு பிறகு தொழுகை முடிந்த பிறகு அவர்களை எடுத்துக்கொண்டு போய் வீட்டிலே வைத்து சிகிச்சை செய்யப்பட்டது. சரியாக துல்ஹஜ் மாதம் 26ஆம் நாள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. 3 நாட்கள் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். 29ஆம் நாள் அவர்கள் மரணித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்ட துஆவே இதுதான், யா அல்லாஹ் நான் ஷஹீதாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதின் என்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புப்படுத்தி சொல்லியிருப்பார்கள். அது கேட்டோடனே உமர் ரலியல்லாஹு ஒரு ஆசை அந்த சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று. ஆனால் அந்த மாதிரி ஒரு சொர்க்கம் அது. அந்த சொர்க்கத்துக்கு யாரு போக முடியும் என்று காபுல் அபார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகப்பெரிய அதாவது வேத விஞ்ஞானி, வேதங்களை எல்லாம் கற்று உணர்ந்தவர்கள், அவரிடத்திலே ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கிற போல் கேட்டார்கள், இந்த அதின் என்கின்ற சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அதின் என்கின்ற சொர்க்கத்திலே எல்லாருமே போக முடியாது, நபிமார்கள் அங்கே போவார்கள், சுஹதாக்கள் போவார்கள். சுஹதாக்கள் என்று சொன்னால் இது மாதிரி மார்க்கத்திற்காக வேண்டி கொல்லப்பட்டவர்கள், அவர்கள் போவார்கள், வேற எல்லாருமே அங்கு போக முடியாது என்று சொன்ன போது இவர்களுக்கு ரசூல்லாவோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள், நம்மளும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையில கேட்பார்கள், யா அல்லாஹ் நீ ஷஹீதாக மரணிக்க செய். அதே நேரத்தில் நான் ஷஹீதாக மரணிக்கிற போது வெளியிலே சென்று போர்க்களத்திலே போரிட்டு மரணிப்பதல்ல, இந்த மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே நான் மரணிக்க வேண்டும், அவர்களுக்கு அருகிலேயே என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். மஸ்ஜித் நபவியிலேயே அந்த நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அவ்வளவு மகத்தான வலிமை கொண்டவர்கள், மிகப்பெரிய சக்கரவர்த்தி, கிட்டத்தட்ட இந்த உலகத்தினுடைய 4 பகுதிகளில் ஒரு பகுதியை ஆட்சி செய்தவர்கள். மரணத்திற்கு முன்னால் தன்னுடைய மகனை அழைத்துச் சொல்கிறார்கள், எனக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது, அந்த கடனை எல்லாம் என்னுடைய வீட்டை விற்று அதை நிறைவு செய்து கொள், அதன் மூலம் கடன் அடைய முடியவில்லை என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த, அதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், என்னுடைய குடும்பத்தாரிடம் சென்று அவர்களிடத்திலே நிதி திரட்டி அந்த கடனை அடைத்துக் கொள், அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் குறைசி கடத்திலே என்னுடைய கடனுக்கான தொகையை பெற்றுக்கொண்டு அந்த கடனை அடைத்துக் கொள் என்று சொல்லிவிட்டு நீ நேராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே போ, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே ஒரு இடம் காலியாக இருக்கிறது, அந்த இடத்திலே நான் அடங்குவதற்கு ஆசைப்படுகிறேன், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே நான் என்னுடைய கபர் அமைவதற்கு ஆசைப்படுகிறேன், சென்று அனுமதி கேட்டுவா. அவர்கள் அனுமதித்தால் என்னை அங்கே அடக்கம் செய், அவர்கள் அனுமதி தர மறுத்து விட்டால் முஸ்லிம்கள் எல்லாம் அடக்கப்படுகின்ற பொது கபர்ஸ்தானிலே என்னை அடக்கம் செய் என்று என்னுடைய மகனுக்கு சொல்லியிருந்தார்கள். உடனே மகன் நேராக ஆயிஷா ரலியல்லாஹு போனார். போய் கேட்டார், என்னுடைய தந்தை உங்களுடைய இல்லத்திலே, உங்களுடைய வீட்டிலே ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே அடங்க வேண்டும் என்று விரும்புகிறார், நீங்கள் இடம் கொடுப்பீர்களா என்று கேட்டார்கள். ஆயிஷா சொன்னார்கள், அந்த இடத்தை எனக்காக வேண்டி நான் ஒதுக்கி வைத்திருந்தேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பிறகு நான் அதை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு நான் தந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த செய்தியை கேட்ட உடனே உமர் ராதானோ மகிழ்ச்சி என்றார்கள், இந்த உலகத்திலே நான் பெறுகின்ற பாக்கியங்களிலே இதை விட எனக்கு ஒரு சிறந்த பாக்கியம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அடங்கப்படுகிற இந்த பாக்கியத்தை விட எனக்கு பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது என்று சொன்னார்கள். அதுபோல பெருமானார் சதாசமுடைய அந்த வீட்டிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஒவ்வொரு அரசர்களாக இருந்தால் என்ன செய்வார்கள், அனுமதி எல்லாம் தேவையில்லை, அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியாக, வலிமை வாய்ந்த சக்கரவர்த்தியாக இருந்தும் அந்த கடைசி நேரத்திலும் விருப்பப்படாமல் எதையுமே செய்யவில்லை. இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் அவர்கள், இந்த உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள். அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் வணங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அது நாம் செய்த பெரும் பாக்கியம். அவர்களை உணர வேண்டும், அவர்களுடைய சேவைகளை நாம் இங்கே நினைவுபடுத்த வேண்டும். ஷியாக்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காந்தியை கோட்சவை என்று இன்றைக்கு எப்படி புகழ்ந்து பாராட்டி கொண்டிருக்கிறார்களோ அதுபோல உமர் இப்னு கத்தாப்களை கொன்ற அபூலுல் ஃபைரோஸ் என்பவனை பாராட்டுகிறார்கள், புகழ்ந்து தலையில் தூக்கி வைத்துக் கொள்கிறார்கள் ஷியாக்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? பெருமானார் சல்லல்லாஹுடைய அந்த தோழர்களை ரசூலுல்லா எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும். அல்லாஹ் அவர்களை எந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தியிருக்கிறார் என்பதை விளங்க வேண்டும். அவர்களுடைய வழியை பின்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அவர்களுடைய அவர்களை பொருந்திக் கொண்டு மகத்தான் நற்கூலி அல்லாஹால் அவர்களுக்கு வழங்குவானாக. அவர்கள் செய்த அத்தனை சேவைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து மிகப்பெரிய உன்னத அந்தஸ்தில் அவர்களை அல்லாஹ் மறுமையில் இருப்பானாக என்று துஆ கேட்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்